ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். அடியார் இலக்கணம் விளக்கம் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
நீராடி திருநீரணிந்து ஐந்தெழுத்து ஓதி, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு அரளி செடி, ஒரு ரந்தியாவட்ட மரம், இதிலிருந்து எவ்வளவு வேகமா பூக்களுக்கு நோவு இல்லாமல் பூக்களை பறிக்கிற மெத்தட்ல பூ சிரமப்படுற மாதிரி பறிக்க கூடாது. பெருமானுக்கா பூ பறிக்கும் போது அந்த பூச்செடியையும் மரத்தையும் வணங்கணும். பெருமானுக்கு தொண்டு செய்யும் போது நான் உங்களுக்கு உங்க திருமேனிக்கு நோவு ஏற்படுத்துவேன், அதை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று மனதினால் நினைக்கணும். அரளியிலிருந்து அரளியுடைய பூவை கிள்ளும் போது அதுக்கு வலிக்குமா வலிக்காதா? அதுவும் 100 பூவை கிள்றோம், நம்ம உடம்ப 100 தடவை கிள்னா 2 தடவை கிள்னாலே வலிக்குது, 100 தடவை கிள்னா நம்ம பொறுத்துப்போமா? சலிப்பு ஏற்படாது, அந்த பாவனை வேணும். அப்ப அந்த அரளியிலிருந்து பூ பறிக்கும் போது பெருமானுக்கு உனக்கும் புண்ணியம் எனக்கும் புண்ணியம், இந்த நோவினை நீ பொறுத்துக்கொள், என்னை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்து சொல்ல வேண்டாம், நினைக்கணும், நினைச்சு அந்த பூவை பறிக்கணும். அப்ப பூவை பறிக்கிறதுக்கு தான் நம்ம நேரம் இருக்கு, ஏன்னா ஆபீஸுக்கு போகணும், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். பூவை பறிச்சு சிலர் என்ன பண்ணுவாங்க, கோயில்ல வந்து உட்கார்ந்துருப்பாங்க பெண்கள், பறிச்சு பூவை கொடுத்தா போறோம், அவங்க கட்டி கொடுத்துருவாங்க. அப்ப நந்தனவனம் பராமரிக்கிறது ஒரு தொண்டு, அந்த மலர்களை பறிப்பது ஒரு தொண்டு. பறிக்காமல் விடுவதனால அந்த மலர்கள் வந்து வேஸ்ட் ஆயிடும், அந்த செடி கொடிகளும் தொடர்ந்து புஷ்பிக்க மாட்டா. தொடர்ந்து மொட்டுகளை பறிக்கல, இன்றைய மலர் மலர்களை பறிக்கலன்னா அது நாளைக்கு மொட்டு விடுவது குறையும் என்று சொல்றாங்க. கீதாஞ்சலி அப்படிங்கிற அந்த பாடல்ல ரவீந்திரநாத் தாகூர் சொல்றார், ஒருவன் வேகமா கோயில் போயிட்டு இருக்கானா, ஒரு அரளி செடி அவனை பார்த்து சொல்லுதான், கொஞ்சம் இரு, எங்கிட்டேருந்து ஒரு 4 பூவை பறிச்சுன்னு போய் சாமிக்கு கொடு, எனக்கும் புண்ணியம் உனக்கும் புண்ணியம். அப்ப ஒவ்வொரு பூவும் பெருமாண்ட போகணும்னு ஆசைப்படுது. அப்ப அந்த பூவை பறித்தல் என்பது ஒரு தொண்டு, பறிக்கப்பட்ட பூக்களை தொடுத்தல் என்பது ஒரு தொண்டு. சரி, தொடுத்து கொடுத்துட்டோம். அந்த ஐயர் என்ன பண்ணாரு, எல்லா பூவையும் சாமி தலையில மாட்டி மாட்டி எடுக்கணுமா? ஒரு கோயில நான் பார்த்தேன், அந்த ஐயர் என்ன பண்ணிட்டாரு, இதையே இந்த சாமி தலையில மாட்டி எடுக்கணும், அது கீழே போட்டுருவோம்னு போட்டார். அப்ப கொடுக்கப்பட்ட பூவினை பெருமானுக்கு அணிவிப்பது என்பது ஒரு தொண்டு. அப்ப கரணம் தப்பினா மரணம்னு கடைசி வரையும் ஒரு பூ பெருமான் திருவடிக்கோ திருமுடிக்கோ போகணும்னா அந்த பூ புண்ணியம் பண்ணியிருந்தா தான் முடியும். அந்த பூ ஒரு புண்ணியம் பண்ணிருக்கணும், பெருமான்ட்ட நாம போய் சேரணும் என்று சொல்லி. ஆகவே சரியையில மலர் பறித்தல், அம்மலரால் தாவிலா வகை தார்பல சமைத்தல், குற்றம் உண்டாத வகையிலே மாலையை கட்டணும்னார். எப்படின்னா நம்முடைய மூச்சு காத்து எச்சல் படாம நாம இதே மாதிரி ஒரு டீயை எச்ச பண்ணி சாப்பிட்டுட்டு கையை அலமிக்காம பூ கட்டக்கூடாது. கூடுமான வரையிலும் தூக்கி சாப்பிட்டு பழகணும், வைதிக ஒழுக்கம் வேணும். நம்முடைய தேச ஆச்சாரம் தூக்கி சாப்பிடுறது தப்புன்னு வட இந்தியாவில் சொல்றாங்க, அதற்கான காரணம் உண்டு, அதை நான் இப்ப உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். என்ன காரணம்னா நம்முடைய பழக்க வழக்கம் நமக்கு ஒஸ்தி, அதனால அதை குத்தம் சொல்றதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். தூக்கி சாப்பிட்டா எச்சல் ஆறதில்ல அப்படின்னு நாம நினைக்கிறோம், உதட்டில வச்சு சாப்பிட்டா நிச்சயமா எச்சல் ஆறுது, அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா வட இந்தியாவில் என்ன செய்யறாங்க, உதட்டில வைத்து உறிஞ்சி சாப்பிட்டு விட்டுட்டு அந்த பாத்திரத்தையே டிஸ்கார்ட் பண்ணிடுறாங்க. குருவானு பேர், மண்ணால் ஆனது, அதையே இன்னொருவர் பயன்படுத்தாதவனும் தூக்கி எரிஞ்சிருவாங்க, அது உடஞ்சு போயிடும், அது அவருடைய பழக்கம். நாம தூக்கி சாப்பிடணும், எச்ச பண்ணி சாப்பிடக்கூடாது. அப்படி எச்ச பண்ணி சாப்பிட்டுட்டோம், வேற வழி இல்லை அப்படின்னு சொன்னா கைகளை அலம்பிக்கொண்டு நம்முடைய சைவத்துல எந்த ஒரு தூய்மை குறைவு ஏற்பட்டாலும் நாம என்ன செய்யணும், தத்துவங்களால் ஆச்சமனம் பண்ணி விபூதி தரிக்கணும், அப்பதான் தூய்மை ஏற்படும். பார்க்கக்கூடாத பார்க்கறோம், கேட்கக்கூடாத கேட்கிறோம், நினைக்கக்கூடாத நினைக்கிறோம், தொடக்கூடாத தொடரும், படக்கூடாதவர்கள் மேலே வந்து பட்டு விட்டார்கள், பேசக்கூடாதே பேசிவிட்டோம், செய்யக்கூடாதே செய்து விட்டோம். அப்படின்னா நீராட முடியவில்லை என்றாலும் கூட ஆச்சமனம் செய்ய வேண்டும், ஆச்சமனம் செய்து திருநீர் அணிய வேண்டும். அப்படி உடல் தூய்மையை ஏற்படுத்தி கொண்டு இந்த மலர்களை கட்ட வேண்டும். அதனால்தான் அம்மலரால் தாவிலா வகை தார்பல சமைத்தல், குற்றம் உண்டாகாத வகையிலும், தா என்றால் தப்பு, தப்பு என்பதுதான் தான் ஆயிருக்கு, தா இலா வகை என்று சொன்னால் குற்றம் உண்டாகாத வண்ணம் தார் பல சமைத்தல், பெருமானுக்கு பலவிதமான மாலைகளை கட்டுதல். தார் என்பது ஜாதி ஒருமை, தார் பல சமைத்தல் என்பதனால பலவிதமாக பெருமானுக்கு மாலை கட்டப்படும். அந்த பூக்களுடைய காம்புகளை பிணைத்து கட்டுதலுக்கு பிணையல்னு பேரு, மல்லிகை பூலாம் அப்படிதான் கட்டுவாங்க, எல்லா பக்கத்திலையும் பூ தான் நீட்டின் இருக்கும், காம்பு எங்க இருக்குன்னு தெரியாது, அந்த காம்போட காம்பா சேர்ந்து கட்டிருப்பாங்க, நாரோ நூலோ காம்புக்கும் காம்புக்கும் சேர்த்து கட்டிருப்பாங்க, பிணைத்தல் பேரு. அப்புறம் காம்போடு காம்பா கட்டாம நார் மட்டும் காம்புல சுத்திட்டு அடுத்த பூவுக்கு போகும், அப்படி அப்படி கட்டுறதுக்கு தொடுத்தல் பேரு. அப்படி இல்லாம காம்புக்குள்ளேயே நூல் போறா மாதிரி ஊசினால் கோத்தல், அதுக்கு கோவைன்னு பேரு. இது முக்கியமா மூன்று விதமா பூக்களை கட்டுதல். அதுக்கப்புறம் அது பெருமானுடைய சிரசுக்கு மட்டும் வராமறி கட்டுறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பெருமானுடைய கழுத்துல நெக்லஸ் மாதிரி தொங்குற மாதிரி கட்டுறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பெருமானுடைய தோள்கள்ல தொங்கலாக அலங்கலாக மாலை போல விழுமண்ணம் கட்டுறது அப்படின்னு இருக்கு. அதுல பெருமானுடைய கழுத்துல ஒத்த குஞ்சலத்தோட குறுகி வருவது போல கட்டுவதுன்னு இருக்கு. அது பெருமானுடைய கழுத்திற்கு மாலை, ரெட்டை குஞ்சலமா தோள்களை அலங்கரிக்கிற மாதிரி மாலை கட்டுறதும் உண்டு. இப்படி மாலை கட்டுறதுல கற்பனையில எத்தனையோ மெத்தட் இருக்கு என்று பார்க்கிறோம். பெருமானுக்கு முடிக்கண்ணியாக கட்டுதல், குண்டையாக கட்டுதல், பெருமானுக்கு காது வைப்பதை போல கட்டுதல் என்று எத்தனையோ மெத்தட்ஸ் இருக்கு. அதே போல நம்முடைய அன்பின் காரணமாக பெருமானுக்கு விதம் விதமாக குற்றம் ஏற்படாத வகையில பெருமானுக்கு அலங்காரம் செய்வதற்கான மலர் மாலைகளை கட்டுதல் என்பது ஒரு தொண்டு. சரியை தனப்பில் எம்புகள் சாற்றல். இந்த நாக்கு இருக்கே, நாக்கினால பேசுற நாக்கு ஜட இந்திரியம், சுவைக்கிற நாக்கு ஞான இந்திரியம். நமக்கு ஐந்து ஞான இந்திரியங்கள், ஐந்து கர்ம இந்திரியங்கள் கொடுத்திருக்காங்க. தொழில் செய்கின்ற இந்திரியங்கள் கர்ம இந்திரியங்கள், அவற்றை ஜடம்னு சொல்லுவாங்க. அறிவினை பெறுகின்ற இந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள். அதுல நாக்கு இருக்கே அது கர்மேந்திரியமாகவும் ஆகுது, ஞானேந்திரியமாகவும் ஆகுது. ஒரு பொருளை சுவைத்து அதன் சுவையை உணரும் பொழுது அது ஞானேந்திரியம், பேசும் பொழுது கர்மேந்திரியம். பேசுகின்ற நாக்கினாலே பெருமானுடைய புகழையே பேச வேண்டும். பேச பெரிதும் இனியாய் நீயே என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தனப்பில் எம்புகழ் சாற்றல், தனப்பு இல், தனத்தல் இல்லாத என்றால் அடக்க முடியாத, அடங்குதல் இல்லாத, எல்லை இல்லாத பெருமானுடைய புகழை பேசிக்கொண்டே இருக்கலாம். திருவாதிரிகள் புராணத்தை என்னால இவ்வளவு நேரம் தான் சொல்ல முடியும் அப்படின்னு உண்டா? அப்படி கிடையாது. உங்களுடைய பொறுமையெல்லாம் சோதிக்கிற அளவுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அர்த்தஜாம தரிசனம் பார்க்கணுங்கிறதுக்காக ஓரளவு நிறுத்துவேன், அவ்வளவு. இதே எனக்கு பொழப்பு, என்னோட போட்டி போட முடியாது. நான் பேசிட்டே இருப்பேன் 24 மணி நேரம். நமக்கு மற்ற வேலையெல்லாம் இருக்கேன். பெருமானுடைய புகழ் என்பது சொன்னதே சொல்றதுதான். ஆனா சொன்னதே சொன்னாலும் அது சுவைக்குமே தவிர சலிக்காது. என்ன காரணம்? ஒவ்வொரு முறையும் சொல்லும் போதும் அதை நம்ம உணர்றோம் புதுசு புதுசா. ஏன் திரும்பி சொன்னதே சொல்றோம்னா, சென்ற முறை சொன்ன போது உணர்ந்தது போதாது. காவேரியில கங்கையில குளிக்கிற மாதிரி தான், கார்த்தால குளிச்சது போறோம்னு நினைச்சிட்டு இருக்கோமா, சாயங்காலம் குளிக்கணும்னு தோணல. காவேரி கரையில இருந்து பழகணும், தாமிரபரணி கரையில இருந்து பழகணும், நதிக்கரையிலே இருக்கிறவனுக்கு அடிக்கடி போய் குளிக்கணும்னு தோணும். தோணுமா தோணாத? திரும்பி திரும்பி செஞ்ச காரியத்தை செய்யறவன் சலிப்பா வரும். பக்கத்துல தாமிரபரணியை வச்சுட்டு குளிக்காம இருந்தாதான் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி தோணும், ஆனா வேஸ்ட் பண்ணிட்டோமே. அதுபோல பெருமானுடைய புகழை பேசாது இருந்தால்தான் குற்றம். உங்களெல்லாம் பார்த்தாலே எனக்கு பேச தோண்டிடும். நீங்களாம் அங்க சிதம்பரத்துக்கு வந்தா கூட நாலு பேர் வந்துட்டீங்கன்னா உட்காந்து பேச ஆரம்பிச்சுடுவே. என்ன காரணம்? சுவை, அந்த சுவை இருக்கு. பெருமானை பற்றி பேசுவதில் ஒரு பேரின்ப சுவை இருக்கு. அப்ப நாக்கு அதுல பழகி தனப்பில் என்றால் சலிக்காத, என்னுடைய புகழ் சலிக்காது, அந்த புகழை பேசிக்கொண்டே இருத்து என்பது ஒரு சரியை. இப்ப நான் செய்வது சரியை, நீங்கள் செய்வதும் சரியை தான், கேட்பதும் உடம்பினால் செய்கின்ற புண்ணியம் தான். அப்பொழுது திருமுறையை ஒருத்தங்க எடுத்து சொல்றாங்க, பெருமானுடைய புகழ் எடுத்து சொல்றாங்கும் போது அதை விட முக்கியமான ஒரு வேலை இருப்பதாக நினைத்துக் கொண்டு கேட்காது தவிர்த்து விட்டு போகக்கூடாது. அதற்கு தான் அந்த ஒழுக்கம் வேண்டும். இதை நம்ம கேட்க வேண்டும் என்பது கேட்பதும் ஒரு தொண்டு. பிரதோஷ காலத்துல பெருமானுக்கு ஆனந்தமா அபிஷேகம் ஆறுது, அலங்காரம் ஆறுது, பெருமான் ரிஷபத்து மேல பவனி வரார், அப்பொழுது பார்ப்பது ஒரு தொண்டு. அதை பார்க்காம வீட்டில் டிவி பார்ப்பதோ செல்லு பார்ப்பதோ அல்லது வேற வேலைகளுக்காக நம்ம வெளியில போவதோ குற்றம். மன அடக்கம் இருந்தால் கண்கள் வந்து பெருமானை தரிசிப்பதில் தான் ஈடுபடும். ஆகவே பெருமானை தரிசிப்பது என்பது ஒரு போகம்னு நினைக்க கூடாது, அது ஆனந்தம் தான், ஆனந்தமான தொண்டு. எப்படின்னா, கரும்பு திங்கிறதுக்கு கூலி தரார் சுவாமி, அது தொண்டாக பாவித்து. என்னுடைய தகப்பனார் சரஸ்வதி மகால்னு ஒரு லைப்ரரி ராஜா சரபோஜி மன்னர் உண்டாக்கினது. இந்தியாவினுடைய தலை சிறந்த நூலகங்கள்ல ஒன்று அது. அதுல எத்தனையோ பொக்கிஷங்கள் இருக்கு, வெளிவராத தமிழ் நூல்கள்லாம் சுவடியா இருக்குங்க. அந்த லைப்ரரியில எங்க பண்டிட்டா எங்க அப்பாவுக்கு வேலை கிடைச்சது. அவர் சீக்கிரமே ஆபீஸுக்கு போயிடுவார், லேட்டா தான் வீட்டுக்கு வருவார். அவன் கொடுக்குற சம்பளம் கொஞ்சம், இந்த சம்பளத்துக்கு இவ்வளவு உழைக்கிறீங்களேன்னு எல்லாரும் அவரை இடித்து பேசுவார்கள். அவர் சொல்லுவாரு, அவன் கொடுக்கறதா சம்பளம், அங்க நாம இருக்கிறதல்லவா சம்பளம், கரும்பு திங்க கூலி தரா, அது போனஸ். நமக்கு அந்த நூல்களை படிக்கிறதுக்காக வாழ்வு, எவனாவது படிக்கிறதுக்கு காசு தருவானா? டியூஷன் ஃபீஸ் எல்லாம் வாங்கிக்கணும், படிப்பே செலவு பிடிச்ச ஒரு காரியம் இல்லையா? இத்தனை நூல்களை செலவு இல்லாம படிக்கிறோமே, நம்ம அங்க வேலை செய்யறதுல எந்த சூழ்நிலை வேணா நாம கை வச்சு எடுக்கலாமே படிக்கலாமே. அது போல பெருமானை தரிசிப்பது என்பது கரும்பு தின்ன கூலி கொடுப்பதை போல தொண்டாகவே பெருமான் பாவிக்கிறார். தன்னை தரிசனம் செய்பவருக்கு முக்தி தருகின்றார். அப்ப தொண்டா தான் நினைக்கிறார். அதை தொண்டு செய்வார்கள் சம்பளம் தருவாங்க, வேலை செய்யறவனுக்கு சம்பளம் தருவாங்களா, வேலை செய்யாதவனுக்கு சம்பளம் தருவாங்களா? பெருமான் தன்னை தரிசிப்பவர்களுக்கு பிள்ளை வரம் தருகின்றார், தன்னை தரிசிப்பவர்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார், தன்னை தரிசிப்பவர்களுக்கு தனம் தரும், கல்வி தரும், எல்லாத்தையும் தரார். அப்படின்னா அர்த்தம் தரிசனம் என்பதை ஒரு தொண்டாக இறைவனே பாவிக்கிறான். நீ என்ன பார்த்தா போறோம், உனக்கு எல்லாம் தர என்று. ஆகவே தரிசனம் ஒரு தொண்டு. தனப்பில் எம்புகள் சாற்றல், அன்புடன் நாம் மேவும் ஆலயம் அழகிடல். பெருமானுடைய அந்த திருக்கோயில புழுதி சேராம, குப்பை சேராம, அன்றாடம் உழவாரம், உழவாரம்னு பெருமானுடைய கோயில குப்பையை சேர விட்டுட்டு குரூப்பா போய் அந்த உழவாரத்துக்கு புறப்படும் போதே டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு லேட்டா புறப்பட்டு இருட்டின அப்புறம் என்ன உழவாரம் தெரியும்? உழவாரம் போற கேசெல்லாம் நம்மள மாதிரி வயசான கேசா இருக்கு. என்ன உழவாரத்தை செய்ய முடியும்? சாப்பிட்டப்புறம் எல்லாருக்கும் தூக்கம் தான் வரும். உழவாரம் பிக்னிக் போல ஆயிடுறது. அப்படி இல்லாம நாம கோயில்ல எந்த குப்பையும் போடாம இருக்கணும். நம்ம எத்தனையோ கோயில கொண்டு போறோம், பூ பூ எடுத்துன்னு போறோம்னா பூ ஒரு பிளாஸ்டிக்ல தரான் அல்லது ஒரு இலையில தரான். எதுவா இருந்தாலும் பெருமான்கிட்ட போகாதது குப்பை தான். ஆகவே அந்த அந்த பிளாஸ்டிக்கையோ அந்த இலையையோ அந்த நாரையோ அந்த நூலையோ நம்ம கைப்பையிலே வச்சிருந்து வெளியில போட்டுருது. குப்பையே சேர விடாம பாத்துக்கலாமே. நம்மால் குப்பை சேராமலும் நம் கண் முன்னால் ஒரு குப்பை இருக்குன்னா உடனே கையை அதை எடுத்தும் பழகிறது, அன்போடு செய்வது. உழவாரங்கிறது நம்ம கோயில் இருக்கும் போதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். கண்ணுக்கு முன்னாடி ஒட்டடா இருந்தா துறைச்சிடலாம், கீழே குப்பை இருந்தா எடுத்து அந்த குப்பைக்கான பையில போட்டுடலாம். ஒரு இடத்துல எண்ணெய எண்ணெய் பிசுக்கா இருந்ததுன்னா உடனே ஒரு மரத்துள்ளையோ சாணியையோ போட்டு, சாணியை போட்டு எடுத்தா உடனே எண்ணெய் எண்ணெய் பிசுக்கு வந்துடும். சாணி நன்றாக எண்ணெய் பிசுக்கு எடுக்கும், உடனே செய்யலாம். சும்மா தானே இருக்கும், அதுவரையும் செய்யலாமே என்று அன்றாடமே உழவாரம் செய்யலாம். அன்போடு செய்வது. அன்புடன் நாம் மேவும் ஆலயம் அழகிடல், மெழுகல். அழகிடல்னா இந்த தொடப்பத்தை வச்சுட்டு குப்பைய கூட்டுறது. மெழுகுதல்னா என்னன்னா, பழங்காலத்தில் முக்காவாசி ஆலயங்கள்னா மண் தரையா இருந்தது, பின்னாடி தான் கற்றளியாயின்னு. அப்ப கல் திருப்பணி செய்தாலும் கூட காத்து வீசினா அந்த கல் இடுக்குகளில் போய் இருக்கிற புழுதி பறக்கும். கல்லுக்கு இடுக்குகள் உண்டு. ஒரு காற்று வீசும்போது கல் இடுக்கில் இருக்கிற புழுதி பறக்கும், பறந்து மேலே வந்து மூடும். அந்த புழுதி பறக்காமல் இருப்பதற்காக புதிய சாணத்தினை நீரிலே தூய நீரிலே கரைத்து கொண்டு தெளித்து பூசுவார்கள். அதை மெழுகுதல்னு பேர், மெழுக்கிடுதல். அப்படி மெழுகிவிட்டோம் என்று சொன்னால் ஒரு 7-8 மணி நேரத்துக்கு அது தூசு பறக்காமல் காக்கும் என்று பார்க்கின்றோம். மெழுகுதல் அந்த சாணத்துக்கு சட்டப்படி எல்லா எல்லா தொண்டினையுமே சட்டமறிந்து செய்ய வேண்டும். அதுக்கு தான் ஏன் சட்டமறிந்து செய்ய வேண்டும், நம்ம இஷ்டத்துக்கு செய்யக்கூடாதுன்னு கேட்குறாங்க. அன்பு இருந்தால் சட்டத்தை அறிவோம். இதுதான் நான் அடிக்கடி சொல்றது. இதுதான் என்னன்னா, ஒரு பெண்ணு புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு போறா, அந்த கல்யாணம் பண்ணிட்டு அவளும் சிறுமி தான், அந்த பையனும் சிறுவன் தான். கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது இதுவரையிலும் அவள் விளையாட்டு குழந்தையா இருந்தவள் என்ன பண்றா, வீட்டுக்காரருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுங்கிறத விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறா. நாத்த நாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கிறா, மாமியார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறா, மாமனாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கிறா, கொழுந்த நாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கிறா, வீட்டுக்காரர்கிட்டே சில நேரத்தில் நேர கேட்டு தெரிஞ்சுக்கிறா, சிலவற்றை ஊகித்து தெரிந்து கொள்கிறாள், பார்த்து தெரிஞ்சுக்கிறா எது பிடிக்கும் எது பிடிக்காது, பிடிக்கின்ற செயலையே எங்கனம் செய்தால் பிடிக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாள் இல்லையா. ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறா அப்படின்னா, நமக்கு இவர் முக்கியமானவர். ஒரு பெண்ணுக்கு யார் முக்கியமானவர்? தாலி கட்டின புருஷன் ஒரு பெண்ணுக்கு முக்கியமானவர். நமக்கு இவர் முக்கியமானவர், அவர் அன்பை நாம் பெற வேண்டும் என்ற குறிக்கோள் இருப்பதனால மைன்யூட் டீடைல்ஸ், டீடைல்ஸ்ங்கிறது நூத்துக்கணக்காக இருக்குங்கிறதா சோம்பேறித்தனம் கிடையாது, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுண்டா எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா கவனமா தெரிஞ்சுக்கிறோம். ஸ்கூல் பாடம் படிக்கிறதா கவனமா படிக்காததுனால 10 தடவை படிக்க வேண்டியிருக்கு. நமக்கு வேண்டியதை கவனமா தெரிஞ்சுண்டா ஒரு முறைக்கு மேல தெரிஞ்சுக்க வேண்டிய தேவையில்லை. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுங்கிற மாதிரி ஒரு தடவை தெரிஞ்சுட்டாலே கவனம் இருந்தா அதுக்கு மேல தெரிஞ்சுக்க வேண்டிய தேவையில்லை. அப்ப ஒரு பெண் கணவனுடைய அன்பை பெறுவதற்காக எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ளும் பொழுது, ஒரு பக்தன் உண்மையிலேயே கடவுளுடைய அன்பை பெற வேண்டும் என்று சொன்னால் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்வதில் என்ன சுணக்கம் வேண்டியிருக்கு, ஏன் சோம்பேறித்தனம் வேண்டியிருக்கு? புஷ்ப விதியை தெரிந்து கொள்வதில் என்ன தப்பு இருக்கு? அபிஷேக விதியை தெரிந்து கொள்வதில் என்ன தப்பு இருக்கு? ஆகவே ஒரு தொண்டு செய்ய வேண்டும் என்று சொன்னால் விதியை தெரிந்து கொண்டு விதிப்படி செய்வதற்கு அந்த ஒழுக்கம் சிரத்த வேணும். நேற்று நமக்கு விதி தெரியல, இன்றைக்கு கடவுளே ஒரு பெரியவர் மூலம் அந்த விதியை நமக்கு காட்டி விட்டார் சொன்னா, அறிந்த பிறகு அந்த விதி மீறல்லாம் இருக்கக்கூடாது. கடவுளே நமக்கு உணர்த்திட்டார், அதுக்கப்புறம் அறிந்த பிறகு பழைய குருடி கதவை திரடின்னு பழக்க தோஷத்தில் முன்பு செய்து போல செய்யக்கூடாது. எப்ப நமக்கு சுவாமி உணர்த்தி விட்டாரோ அதை புதிய பழக்கத்திற்கு மாற வேண்டும் என்று பார்க்கணும். ஆகவேதான் இப்படி இல்லாத மார்க்கத்தில் அலர்ட்னஸ் வேணும். அலர்ட்னஸ்னா எச்சரிக்கையாக இருப்பது. எச்சரிக்கையாக யார் இருப்பார்கள்? பெருமானுடைய அன்பினை பெற விரும்புவர்கள் எச்சரிக்கையா இருப்பார், விழித்திருப்பார்கள். அவ்வாறு பாங்கினோடு பரிசரிந்து தொண்டு செய்ய வேண்டும். எவ்வளவு நன்னா தொண்டு செஞ்சாலும் அதுல தப்பு வரும், அதனாலதான் தப்பு வராம இருப்பதற்கு முயற்சி பண்ணணும். அப்ப நம்ம ஜாகிரதையா இருந்தாலே தப்பு வரும்னு சொன்னா, அசால்ட்டா இருந்தா எவ்வளவு தப்பு வரும்? பெரியோர்களே தொண்டு செய்து விட்டு அஞ்சிருக்கிறார்கள், அடியே உமக்கு ஆட்சைய அஞ்சுதுமே. சுந்தரமூர்த்தி நாயனார், பாங்கினோடு பரிசொன்றும் அறியாத நாயேன், நம்முடைய குருநாதர். ஆகவே அவர்கள்லாம் விதி தெரியாதவர்கள் அர்த்தம் கிடையாது, விதியை அறிந்திருந்தும் நம்மை அறியாமல் விதியை மீறிடுவோம் என்பதனால விதியை அறிவதிலே தயக்கம் யாருக்கும் இருக்கக்கூடாது. விதிப்படி ஒழுக வேண்டும். விதிப்படி ஒழுகுவதற்கு என்னத்தை வேண்டும்? அன்பு வேண்டும், வேற ஒன்றும் வேண்டாம். இந்த உலகத்தில் அன்புள்ளவர்கள்ட்ட சோம்பேறித்தனம் இருக்காது. நம்ம வீட்டிலேயே சோம்பேறிகளாக நாம் இருந்தோம்னா நமக்கு அன்பு இல்லைன்னு அர்த்தம். நமக்கு மட்டும் அன்பு இருந்ததுன்னா நம்மக்கிட்ட சோம்பேறித்தனம் இருக்காது, நம்ம சுறுசுறுப்பாக இருப்போம் என்பது பொருள். மெழுகல் விளங்க நல் விளக்கிடுதல். ஒரு விளக்கு போடுறோம்னா மினுக்கு மினுக்குன்னு போடக்கூடாது, சுடர் விட்டு பிரகாசிக்கிற மாதிரி போடணும். முத்து போல விளக்கு போடும்னு சொல்லுவாங்க, கஞ்சத்தனத்தினால அப்படி போடக்கூடாது. விளக்கு போடுவதன் பலன் என்ன? ஒரு சந்நிதியில் விளக்கு போடுறோம் அல்லது ஒரு இடத்துக்கு விளக்கு போடுறோம். பெருமை எல்லா விளக்கையும் கர்ப்பகிரகத்திலே போடணும்னு நினைக்காதீங்க. சாமி நாம போடுற விளக்கு சாமி கிட்ட எரியணும்னு நினைக்க வேண்டாம். கோயிலில் எங்கே விளக்கு போட்டாலும் ஒஸ்தி. என்ன காரணம்னா, கோயிலில் எல்லா இடத்துலையும் ஒளிமயமாக இருக்கணும். கர்ப்பகிரகம் மட்டும் இல்லை, அர்த்த மண்டபம், அர்த்த மண்டபம் மட்டும் இல்லை மகாமண்டபம். ஏன் அர்த்த மண்டபத்தில் அந்த அடுக்கு ஏற்றுறார் ஒரு பரிஜாரகர், கையை துடைச்சிக்கிறதுக்கான கருப்பு துணி எங்கே இருக்குன்னு அவர் கண்ணுக்கு தெரியாது. அங்கே ஒரு நாலு விளக்கு எரிஞ்சால் தானே தெரியும், அது தொண்டு இல்லையா? கரண்ட்டு போய்டுறதுன்னா கரண்ட் போன மாதிரி தெரியக்கூடாது. கரண்ட்டு போனது நல்லதுங்கிற மாதிரி கோயில் முழுக்க விளக்கு எரிஞ்சதுன்னா அந்த காட்சி இன்னும் இன்பமாக இருக்கும். கரண்ட்டு போனதை விட நல்லா இருக்கும், பளிச்சுன்னு சுவாமி தெரியவர். எல்லா இடத்துலையும் விளக்கு இருந்ததுன்னா அப்ப கருவறை, அர்த்த மண்டபம், மகாமண்டபம், நிறுத்த மண்டபம், சபாமண்டபம், எத்தனையோ மண்டபம் இருக்கு. எல்லா இடத்து கொடிமரம் எல்லா இடத்துலையும் நன்றாக பிரகாசமாக நாம் ஏற்றுகின்ற விளக்கு, அங்கு சுற்றிலும் இருக்கின்ற இருளை விரட்டுகின்ற விளக்காக விளங்க இட வேண்டும், பிரகாசமாக இட வேண்டும். விளக்கு பெரிய விளக்காக இட வேண்டும். விளங்க நல் விளக்கிடுதல், எம் அடியாக்கு ஏவலானவை செய்தல். கோயிலே ஒரு அடியார் இருக்கார், அவர் பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் பக்கத்தில் உட்காந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவருக்கு தொண்டை கமருது, சொல்றார் எய்த்த கடையில் போய் கொஞ்சம் டீ வாங்கிட்டு வா அப்படிங்கிறார். அதை செய்தல் அடியார்கள் இடுகின்ற ஏவல், அந்த ஏவலை செய்தலும் சரியை. இப்போ கடவுளுக்கு தொண்டு செய்தாதான் சரியை நினைக்காதீங்க. கடவுளே தன் வாக்கினால சொல்றார், என் அடியார்கள் செய்கின்ற இடுகின்ற ஏவலை செய்தால் சரியை. அப்ப சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வது என்பது சிவனுக்கு தொண்டு செய்வதாகும் என்று சிவனே சொல்லிவிட்டார். எம் அடியார்க்கு ஏவலானவை செய்தல், இச்சரியை இயற்ற வல்லவர்க்கு எம் உலக அளிப்போம். இது வந்து சரியை வந்து எக்ஸாஸ்ட் பண்ணல, சரியா மார்க்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிடல சாமி, கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறார். இதை போல இன்னும் நிறைய செய்யலாம். நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொன்னது போல, ஒரு மாடு வாங்கி கொடுக்கலாம் கோசாலைக்கு, மாடு வாங்கி கொடுத்தா போருமா? இப்ப நம்ம வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் மாப்பிள்ளைக்கு, மாப்பிள்ளைக்கு ஏன் நிறைய பணம் கொடுக்குறோம்? சட்டப்படி தப்புன்னு சொல்றாங்க, ஆனா சாஸ்திரப்படி தப்பு கிடையாது. வரதட்சணைன்னு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க அவர்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பணம் கொடுக்குறாங்க, ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் போட்டு கொடுக்குறாங்க, மாப்பிள்ளைக்கு வாகனம் வாங்கி கொடுக்குறாங்க. ஏன் பொண்ணை வாங்கி கொடுத்தா கொடுத்துட முடியுமா அப்படிங்கிற மாதிரி. அப்ப கோதானம் பண்ணினோம்னா ஒரு வருஷத்துக்காவது அந்த மாட்டுக்கு தீவனம் தந்துருக்கணும். தொடர்ந்து கோயிலுக்கு ஒரு விளக்கு வாங்கி தரோம், பாவை விளக்குன்னு. ஒரு பெண், அழகான பெண் கையில் ஒரு விளக்கை எண்ணின்னு இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு பாவை விளக்குன்னு பேர். அந்த விளக்கு நல்லா ஆழமாக இருக்கும், அது அரை லிட்டர் ஒரு லிட்டர் எண்ணெய் பிடிக்கும், அது சன்னிதியில் தொடர்ந்து எரியும். சாரக்ஷில் ஏற்றிட்டா பள்ளியரை வரையும் அது எரிஞ்சுட்டே இருக்கும் அந்த விளக்கு. ஒரு முறை எண்ணெய் விட்டால் போகும். அந்த விளக்கை வாங்கி கொடுத்தா போதுமா? அன்னன்னைக்கு வந்து அந்த விளக்குக்கார எண்ணெயை விட்டுட்டு போகணும், அதுதான் விளக்கு கொடுத்ததா அர்த்தம். அதுபோல நம்ம பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு கோ தானம் பண்ணுறோம், அந்த பசுமாட்டை கோசாலையில் கொண்டு போய் சேர்த்துட்டோம், அப்புறம் அந்த ஒரு பசுவுக்கான அந்த வைக்கல் தீவனமாவது விடாம கொடுத்துட்டு இருக்கணும். பசு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கணும். அந்த மாட்டை கறந்து ஒருத்தன் சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு பால் தரான், அந்த இடையனுக்கு சம்பளம் தரலாம். அந்த பாலை ஒரு ஐயர் சோம்பல் இல்லாம ஒழுங்கா அபிஷேகம் பண்றார். அவர் அபிஷேகம் பண்ணிட்டு வந்தோடனே அவர் தட்டில் ஒரு 5 ரூபாய் போடுறது. அப்பதான் அந்த புண்ணியமானது நிறைவு பெறுகின்றது. அது போல எடுத்தவர் அந்த காரியத்தை முழுக்க செய்தல் என்பது எல்லாமே சரியை தான். சரியைக்கு ஒரு அளவில்லை, எண்ணில்லாமல் சரி செய்து கொண்டே இருக்கலாம் என்பதற்காக இந்த எடுத்துக்காட்டுகளை சொன்னேன். அடுத்து கிரியை. கிரி என்பது ஒருவன் இறைவனை தானே பூசித்தல். இப்ப இதெல்லாம் பூசிப்பதற்கு உதவி செய்யறோம். ஒருவர் பூசைக்கு உதவுதல் சரியை, நாமே இறைவனை நேரடியாக பூசித்தல் என்பது கிரியை. இப்ப சரியை என்பது எப்படின்னா அன்பேவா சினிமா பாக்குற மாதிரி. அன்பேவா சினிமா பார்க்கும்பொழுது அதுல ஒரு MGR வருவர். இந்த படம் பார்க்கிற பையன் தன்னை MGR நினைச்சுப்பான், படம் பார்க்கிற பொண்ணு அதுல ஒரு ஹீரோயின் வருவா அவளா நினைச்சுப்பான். அதே மாதிரி இருக்குது சரியை. கிரியை என்பது என்ன, நாமே ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு கொடுத்துட அது கிரியை. பெருமானே நம்முடைய திருக்கரத்தினாலேயே அவருடைய திருவினை தீண்டி பூசித்தல். அதற்கு பெருமானை பூசிக்க வேண்டும் என்ற ஒரு பேர் ஆசை நமக்கு ஏற்படணும். சரியைக்கு வந்து அந்த ஆசை ஏற்படணுங்கிறது இல்ல, சரியை ஆசை இருக்கோ இல்லையோ செய்து பழக வேண்டும். நம்ம வீட்டு பிள்ளைங்க விரும்புதோ விரும்பலையோ அதுகளை நம்ம கோயிலுக்கு இந்த பூவை கொண்டு போ, இந்த எண்ணெயை கொண்டு போ, எனக்கு இதான் வேலையா, நான் கிரிக்கெட் விளையாட போனோம், ஏய் கிரிக்கெட் விளையாட போடா, போற வழியில கோயில்ல இந்த எண்ணெய் விட்டுட்டு போடா அப்படின்னு அவனுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அவனை சரியையில நம்ம ஈடுபடுத்தி கொண்டே இருக்கணும். அப்படி ஈடுபடுத்தி கொண்டே இருந்தா அந்த புண்ணியத்தினாலதான் அவனுக்கு என்ன வரும், பெருமானிடத்திலே பக்தி வரும், அன்பு வரும், ஈடுபாடு வரும், ஆர்வம் வரும். அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பெரியோர்கள் அவனை விரும்பினாலும் விரும்பாட்டாலும் ஈடுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் அவன் பூசை எடுத்துக் கொள்வதற்கு முன்பாக உண்மையிலேயே அவனுக்கு ஒரு பேர் அன்பு இருக்கணும். இந்த பெருமானை நாம் நம் கையினாலே இந்த பிறவியில பூசிக்க வேண்டும். நம்முடைய பிறவி பெருமானை தீண்டி பூசிக்காமல் வீணாகி விடக்கூடாது அப்படின்னு அவனுக்கே தோணும் பொழுது அவன் கிரியா மார்க்கத்திற்கு தகுதி உள்ளவனா ஆறான். வாலண்டரிலே அவனுக்கு ஒரு உந்துதல் வேண்டும், நாம் பெருமானை பூசிக்க வேண்டும், இந்த பெருமான் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்று சந்தோஷப்பட்டார் கண்ணப்ப நாயனார். அடியினேருக்கு இவர்தாமிங்கே அகப்பட்டார் அச்சோ. இந்த பால் பெருமானுக்குரிய திருமஞ்சனம், இந்த பாலினை பெருமானுக்கு ஆட்டாது விடக்கூடாது என்று பெருமானுடைய லிங்கத்தை பிடித்தார் சண்டேச நாயனார். அவ்வாறு ஒரு உந்துதல் உள்ளிருந்து வர வேண்டும். அப்படி வரும்பொழுது அவர்கள் இறைவனுடைய பூசைக்கு உரியவர்களாக ஆகின்றார்கள். அந்த பூசைக்கு தேவையானவற்றை அவர்களே தயாரித்துக் கொள்கிறார்கள். பூசையில் என்ன முக்கியமான உறுப்புனா பஞ்ச உபச்சாரங்கள் முக்கியமான உறுப்பு. பெருமானை நல்ல நீரினாலே அபிஷேகம் செய்தல், பால் கிடைக்கலனாலும் நீர் வேண்டும். சண்டேச நாயனாருக்கு என்ன சிறப்புனா பால் பெருமானுக்கு உரியது என்பதனால பூசித்தார். ஆனால் பெருமானை பூசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த கண்ணப்ப நாயனார் பாலை தேடல. ரெண்டுக்கும் இருக்கிற அந்த வேறுபாட்டை தெரிஞ்சுக்குங்க. பெருமானை தரிசனம் பண்ண உடனே கண்ணப்ப நாயனாருக்கு பெருமானை விட்டு பிரியக்கூடாதுங்கிற எண்ணம் வந்துருச்சு. இந்த பெருமானை விட்டு நான் பிரிய மாட்டேன். பெருமான் பார்த்தா சந்தோஷமா இருக்கிறார். பக்கத்தில் வந்த நானனை பார்த்து கேட்கிறார் கண்ணப்பர், இந்த சாமி சந்தோஷமா இருக்கிறாரே, எப்படி சந்தோஷமா இருக்கிறார். ஒரு தாய்க்குத்தான் உறங்கும் போது கூட குழந்தை சந்தோஷமா உறங்குதா வருத்தப்பட்டு உறங்குதான்னு தெரியும். பெற்ற தாய்க்கு தூளில குழந்தை தூங்குது, பெற்ற தாய்க்கு தெரியுமில்ல உறங்கும் போது சந்தோஷமா உறங்குதான்னு தெரியுமா இல்லையா. அப்ப உண்மையான அன்பு கொண்ட பக்தனுக்கு தான் அந்த லிங்க திருமையில் இருக்கிற பெருமான் சந்தோஷமா இருக்கிறாரா இல்லையான்னு தெரியும். கண்ணப்பனுக்கு பெருமானை பார்த்தவுடனேயே அவர் சந்தோஷமா இருக்கிறார்னு தெரிஞ்சுதான். அவர் சந்தோஷமா இருக்கிறதுக்கு அவரை யாரோ சந்தோஷப்படுத்தி இருக்கிறாங்க, அவருக்கு பிடிச்ச காரியங்களை செஞ்சிருக்காங்க. மச்சி என்றால் இனியதுன்னு அர்த்தம். மச்சினு சொல்றோம், அவர் இனியவர். ஏன், அவர் தன்னுடைய அக்காவை நமக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கிறார், ஆகவே அவர் இனியவர் மச்சான். மச்சி என்றால் இனியது. மச்சிது செய்தார் யாரோ, பெருமானுக்கு இந்த இனிய பெருமான் உவக்கின்ற பெருமான் இன்புறுகின்ற செயல்களை யார் செய்தார்கள் அப்படின்னு கண்ணப்ப நாயனார் கேட்கிறார் நானனை பார்த்து. நானன் அதை ஹிண்ட புரிஞ்சுக்கிட்டு நாயனாரை போல பெருமான் இன்புறுகின்றான் என்பதை அவன் அறிய தவறினான். ஆனால் நாயனார் என்ன கேட்கிறாருங்கிற அளவில் அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஃப்ரெண்ட்ஷிப்னால அவன் என்ன சொல்றான், உன் தகப்பனோடு நான் முன்பு இங்கு வந்தபொழுது ஒரு பார்ப்பான் இங்கு வந்து பெருமானுடைய தலையில நீரினாலே அபிஷேகம் செய்து இலைகளையும் பூக்களையும் சூட்டி அவன் முன்பாக சிறிது சோறு வைத்து முணுமுணு என்று அவனிடம் பேசி அதை ஊட்டி விட்டு சென்றான். அவன் தான் இன்றைக்கும் செய்திருக்க வேண்டும். ஏன்னா இந்த காட்டில் வேற ஐயரை பார்க்க முடியாது. அவன் ரொம்ப தைரியமான ஐயர். அவன் வேடனுக்கும் பயப்பட மாட்டான், வரிப்புலிக்கும் பயப்பட மாட்டான். ஏன், பெருமான் காப்பான் அப்படிங்கிற தைரியம் அவனுக்கு இருக்கு. சிவகோச்சரியா இருக்காரு, அந்தனர்கள் நுழையாத அருங்காட்டுக்குள்ள இருக்கிறாரு. அவன் தான் இன்னைக்கு வந்திருக்கணும், ஏன்னா இன்னொரு பையன் வரமாட்டான், இன்னொரு பையனுக்கு தைரியம் கிடையாது. அதே பார்ப்பாரே தான் இன்றைக்கு வந்திருக்க வேண்டும், அவன் தான் இங்கனும் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு நானும் சொன்ன உடனே பெருமானுக்கு ஊப்புக்குரிய செயல்கள் இவைதாம் என்று உணர்ந்தார்.